الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضرة وان الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فان اول فتنه بني اسرائيل كانت النساء او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தாவ் தாபியாங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைசுமா குன்தும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்து ஏனைய அனைத்து வசதிகளையும் மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்திலே படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே எந்த படைப்பாக இருந்தாலும் எவ்வளவு அழகான கவர்ச்சியான படைப்பாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த படைப்பாக இருந்தாலும் மனிதன் அது அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவன், உயர்ந்தவன், கண்ணியமானவன் என்பதை குர்ஆனில் படைத்த அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு கவர்ச்சியான அழகான பொருளாக இருந்தாலும் படைப்பாக இருந்தாலும் அவ அனைத்தையும் விட மனிதன் அழகானவன் என்பதை மனிதனை அழகிய அமைப்பில் அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம் என்ற ஆயத்திலே அழகையும் தெளிவுபடுத்தி விட்டான். உலகத்திலே கண்ணியமானவர்களை எவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் இருந்தும் இறைவனுடைய அல்லாஹுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பது இந்த மனிதர்களைத்தான் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் திட்ட தெளிவாக கூறுகிறான் கலீஃபாக்களாக. எனவே இன்று உலகத்தில் நடந்திருக்கின்ற மிக கவலைக்குரிய ஒரு விடயம், நான் இன்னும் என்னுடைய பிரதான தலைப்புக்குள் வரவில்லை, உலகத்திலே மிக கவலைப்படக்கூடிய மிக நாம் நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் மனிதனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து மனிதன் கண்டுபிடித்த வஸ்துகள், பொருட்கள், மனிதனை விட ஒரு படி மேலே என்று பார்க்கப்படுவதுதான் மனித இனத்துக்கு ஏற்பட்ட அவல நிலை. தூக்கி எறிந்தால் ஐந்து துண்டாக தெரிக்கக்கூடிய பொருள், ஒரு கல்லுப்பட்டால் சுக்குணமாக கூடிய பொருள், கொஞ்சம் சார்ஜ் இல்லை என்றால் ஒன் பண்ணவே முடியாத ஒரு பொருள், இப்படியான கேவலமான பொருட்கள் எல்லாம் மனிதனை விட இடமிஞ்சிய அந்தஸ்தில் பார்க்கப்படுகின்ற கேவலமான ஒரு நவீன காலத்தில் வாழ்கிறோம். நவீனம் என்பது கண்ணியமானவர்களை இஸ்லாத்தை சகிக்கக்கூடியது. மடன் என்பது, செஷன் என்பது, டெக்னாலஜி என்பது, தொழில்நுட்பம், இதுவெல்லாம் அல்லாவில் இருந்து மனிதனை தூரமாக்கக்கூடிய வஸ்துகள் என்றால் இரு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. வெறுமனே அதை மாத்திரம் நம்பி மதித்து உயர்த்தி நடந்தால் கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது பேசி இருக்கின்ற தலைப்புக்குள் வருகிறேன். இந்த உலகத்தையே சகல துறையினர்களையும் கீழ்சாதிகளாக அவர்களுடைய துறையில் ஈடுபட முடியாமல் அவர்களை முன்னேறுவதற்கு பதிலாக பின்பற்ற பாதைகளிலே கௌரவத்திற்கு பதிலாக கேவலத்திற்குள்ளே கண்ணியமானவர்களே இட்டுச் செல்லக்கூடிய நவீன சாதனங்கள் இதுதான் தலையங்கம். நவீன சாதனங்கள் இதோடு ஓடிகண்டல்ல, நவீன சாதனங்கள் சோசியல் மீடியா, நவீன ஊடகங்கள். எதிர்கொள்ளும் நாம் என்று நம்மே ஒரு தரம் கீழே போட்டு அதை உயர்த்திவிட்டோம், அதை உயர்த்திவிட்டோம். கண்ணியமானவர்களே, பிள்ளை ஒரு நம்முடைய குழந்தை பாடசாலை புத்தகத்திலே ஒரு சாலை கிழித்து விட்டது, குரானிலே ஒரு சாலை கிழித்து விட்டது, பரவாயில்லை இன்னும் ஒரு புத்தகம் வாங்கலாம் கொள்ளலாம் என்று பேசுகின்ற தந்தை தந்தையுடைய மொபைல் போனை கீழே போட்டால் இரண்டு வயது பிள்ளையாக இருந்தாலும் நோண்டி எடுக்கின்ற காலம். குரானை விட மதிக்கப்படக்கூடிய சாதனமாக இது மாறி இருக்கிறது என்றால் கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். விஞ்ஞான யுகம், கம்ப்யூட்டர் யுகம் என்று பேசிக் கொள்கிறோம். ஆனால் மனித நேயத்தை, மனிதனுக்கு மனிதன் என்ற பெயரை இழந்து வாழ்கிறோம். குரானை கிழித்த பிள்ளைக்கு கண்டனம் கிடையாது, போனை உடைத்த பிள்ளைக்கு அடி என்றால் மிருகத்தனமாக வாழ்கிறோம். உலக வசதிக்கு தேவை, தேவை கப்பலுக்கு தண்ணீர் தேவை, கப்பலுக்கு தண்ணீர் வந்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவை இது. சமைப்பதற்கு நெருப்பு தேவை, பானைக்குள் நெருப்பு பிடித்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. பானைக்கு குறிப்பிட்ட உஷ்ணம் தேவை, நெருப்பு உணவில் பிடித்து விட்டால் சாப்பிட முடியுமா? நாய் கூட தின்னாது, நாய் தின்னாது. துனியாவை அளவோடு வைத்து பாவித்தால் நல்லம், துனியா நம்மை மூழ்கடிக்கும் என்றால் நரகம், கேவலம், இழிவு, இதுதான் பிரதான தலைமை. துனியாவை உடைத்தெறியுங்கள், தகச்செறியுங்கள். இந்த மைக்கை நான் முதலாவது ஒதுக்கிவிட்டு தான் பேச வேண்டும். சேவைக்கு பாவிப்போம், நல்லதுக்கு பாவிப்போம். அல்லாஹ்வுடைய நெருக்கமான பேச்சுக்களை மக்களுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாவிப்போம், அச்சோடு நிறுத்துவோம், அதை கும்பிட்டு வணங்க செல்ல மாட்டோம். நீ இல்லாவிட்டால் எனக்கு பயன் பண்ண முடியாது, இதோ மைக் வேலை செய்யவில்லை, நான் பயனை தொடர்கிறேன். கண்ணியமானவர்களே, எனவே இங்கு கவனம் செலுத்துவோம். நடக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆடை வாங்கினோம், தலைப்பை இன்னும் விரிவாக தொடங்கவில்லை. உதாரணத்தினூடாக உங்களுடைய அந்த மைண்ட் சொல்வார்கள், புத்தியை சமைத்து விட்டு, சிந்தனையை சமைத்து விட்டு, பாத்திரத்தை ஏதோ குடித்த ஒரு பாத்திரம் இருந்து அதை அலசி விட்டு தான் இன்னும் ஒரு பானத்தை குடிப்போம், அதே பானத்தை குடிப்பதாக இருந்தால் வேறுபடும். ஆடை வாங்கினோம், கை கை கண்ணியமானவர்களே நீளமாக இருக்கிறது. ஆடையுடைய கை ஒரு 3 இன்ச் நீளமாக இருக்கிறது. துனிய ஆடை அது துவாவுடன் சுண்ணத்தன முறைக்கு அணியும் பொழுது அதுக்கு நன்றி கிடைக்கும். கண்ணியமானவர்களை, புத்திசாலி ஆடையை வெட்டி தைப்பான, ஆடைக்கு ஏற்றவாறு ஆடை கட்டை என்று வைப்போம். நீளம் என்பதை விட ஆடை கட்டையாக இருக்கிறது, நீளம் குறைவாக இருக்கிறது, ஒரு 3 இன்ச் குறைவாக இருக்கிறது. அதை விட சிறந்த உதாரணம், ஒரு செருப்பு வாங்கினோம், ஒரு 2 இன்ச் 1 இன்ச் குறைந்து விட்டது, செருப்பை மாற்றி காலுக்கு ஏற்ற செருப்பை மாற்றி எடுப்போமா, செருப்புக்கு ஏற்றவாறு காலை வெட்டுவோமா? செருப்புக்கு ஏற்றவாறு காலை வெட்டினால் நாம் மடையன், அதற்கு மேலாலும் நமக்கு கேவலமான பெயர்களை சூட்டலாம். செருப்பு கடைக்கு சென்று என்னுடைய சைஸ் 40-38 சைஸ் எடுத்து சென்று விட்டேன், இதோ பில் இருக்கிறது 40 தாருங்கள் என்று சொல்லுவோம். 1 inch விரலை வெட்டுபவன் புத்திசாலியா? இது அதுதான் நடக்கிறது. துனியா தேவை தேவை என்று துனியாவுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றி நடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றும் இப்படித்தான் உதாரணம். துனியாவுடைய வசதி ஒன்று நமக்கு பொருந்தாவிட்டு நம்மை மாற்றுவது அல்ல, நமக்கு ஏற்றவாறு துனியாவுடைய வஸ்துவை மாற்றுவதுதான் புத்திசாலி. எனவே கண்ணியமானவர்களே, துனியாவுடைய வசதிகள் பெருகி இருக்கின்ற யுகத்தில் வாழ்கிறோம். நவீன சாதனங்கள் இந்த சமூகத்திலே சீர்கெடுக்கின்ற ஒரு சமூகத்தை மிக கேவலமான இஸ்தானத்துக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சகல துறையினர்களுக்கும் இது ஆபத்து என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக முன்வைப்பேன். இந்த நவீன சாதனத்தை பற்றி சுருக்கமான ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தை முன்னுரையாக முன்வைக்கிறேன். இந்த சாதனங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டாயம் தேவையா? முதலாவது வினா. இந்த சாதனங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு தொலை தொடர்புகளை ஏற்படுத்த முடியாதா? பல்லாயிரக்கணக்கான மைல்களை கண்டால் இருக்கின்றதை இந்த சாதனம் இல்லாமல், இந்த இன்டர்நெட் இல்லாமல், இந்த வெப்சைட் இல்லாமல், இந்த கணனி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு காட்ட முடியாதா என்று கேட்டால் சற்றால விஞ்ஞானி சொல்லுவான், அல்லாஹ் முடியாதுன்றதனால்தான் இப்படி உருவாக்கியிருக்கான் என்று அவனுடைய பகுத்தறிவென்ற பெயரில் நாஸ்திக கொள்கையில் பேசுவான். விஞ்ஞானத்தை கொச்சைப்படுத்தி பேசவில்லை, விஞ்ஞானம் தவறு செய்தால் அதை தெளிவாக சுட்டிக்காட்டுவோம். விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? விஞ்ஞானம் சொல்லும் உலகத்தில் நடக்கின்றது அனைத்தும் சிலர் ரியல் பண்ணார்கள். உலக வஸ்துக்களை மக்களோடு இணைப்பதுதான் விஞ்ஞானம். அதை தங்கால் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதுதான் மெய்ஞானம். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நாஸ்திகம். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குப்பை. எவ்வளவு பெரிய டிகிரி வாங்கினாலும் சரி, அது குப்பை, அது நாசம், அது கேவலம். அவனுக்கு கொடுத்த விஞ்ஞான அறிவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கட்ட விஞ்ஞானியாக இருந்தால் அவன் மனிதனே கிடையாது. மெய்ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் விஞ்ஞானத்தில் ஒளி ஏற்படும். விஞ்ஞானி என்ன சொல்லுவான்? இந்த காலத்தை பொறுத்தவரை உலகத்தை அல்லாஹ்வுக்கு நிர்வகிக்க முடியவில்லை, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியவில்லை. அதற்கேற்ற கருவிகளையும் சாதனைகளையும், அதற்கேற்ற வலைத்தளங்களையும், அதற்கேற்ற இன்டர்நெட்களையும் அல்லாஹ் உருவாக்கி தன்னுடைய ஆட்சியில் தொகுப்பை அல்லாஹ் கொஞ்சம் ரசிக்கிறான் என்ற தலைப்பில் நாஸ்திகன் பேசுவான். சொன்னார்கள், அல்லாஹ் இந்த தினத்தில் ரெஸ்ட் எடுத்தான், 6 தினங்கள் பிரைத்தான், சனிக்கிழமையிலே ரெஸ்ட் எடுத்தான் என்று மாற்று கொள்கையில் இருக்கின்ற மாற்று மதத்தவர்களுடைய ஒரு வாதம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஏதாவது தன்னுடைய வேலை அதிகாரத்தை செலுத்திக் கொண்டுதான் இருப்பான். அவர் அவனுக்கு ஓய்வு கிடையாது. ஓய்வு யாருக்கு தேவை? களைப்பு வருபவனுக்கு தான் ஓய்வு தேவை. எங்களுக்கு களைப்பு ஏற்படவே மாற்றாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே விஞ்ஞானத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றுபவன் ஆடை கேற்றவாறு விரலை வெட்டுகின்ற மடையனுக்கு ஒப்பானவன், செருப்பு கேற்றவாறு காலை வெட்டுகின்ற சைத்தியகாரனுக்கு ஒப்பானவன். சைத்தியகாரன் கூட செருப்பை கலட்டி வீசி விட்டு போவான், செருப்பு இல்லாமல் நடப்பானதை விட காலை வெட்டு போக மாட்டான். சைத்தியகாரனை விட ஒரு படி கீழே உள்ள மடையர்கள் தான் துனியாவுக்கு ஏற்றவாறு தன்னை அப்படியே மாற்றிக்கொள்பவர்கள். எனவே சாதனங்கள் இல்லாமலும் அல்லாஹ்வுக்கு முடியும் என்பதற்கு சில சான்றுகள். 3G என்று சொல்கிறோம், 4G என்று சொல்கிறோம், 4GS என்று சொல்கிறோம். துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரயோகங்கள் விளங்கும். இதை நான் விளங்கப்படுத்த போனால் எனக்கு 2 மணி தியானங்கள் தேவைப்படும். 4GS 3G என்கிறோம், HD என்கிறோம். தொழில்நுட்பங்கள் சாதிக்கத்தான் வேண்டும். இதற்கு உதவியாக அல்லாவோடு இணைப்பதற்கு அத்தோடு அல்லாவை மறக்கடித்து நரகத்து பிள்ளைகளை வைப்பதற்கு சென்றால் ஓப்பனை விட வேண்டும். இது இல்லாமலும் அல்லாவுக்கு முடியும். நான் இந்த இன்டர்நெட்டை எடுக்க முன்னால் முதலாவது தொலை தொடர்பு, கம்யூனிகேஷன், தொலை தொடர்பு, டெலிபோன், கருவி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், வயல் இல்லாமல் அல்லாவுக்கு தொலை தொடர்பை ஏற்படுத்தி வைக்க முடியும். அல்லாஹ் சக்தி உள்ளவன், ஏற்படுத்தினான் அல்லாஹ். இது 23rd நினைக்கிறேன். ஒற்றை மற்றொரு உதாரணம் சொல்கிறேன். மூத்த வரைக்கும் அதுதான் சொர்க்க யுகம். இது பெட்ரோ யுகம், இது பென்ஸ் யுகம், இது விமான யுகம். ஆனால் அந்த வாழ்க்கையை தான் சொர்க்கம் கொண்டு போகுமே தவிர, விமானத்திற்கும் கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் ஏற்ற மாதிரி நம்மை மாற்றினால் சொர்க்கம் கேள்விக்குறி. உமரவியலானவர்கள் இது போன்ற ஒரு மின்பரிலே சொல்கின்ற உதாரணம், எந்த சாதனமும் இல்லாமல் தொலை தொடர்பு ஏற்படுத்த அல்லாஹ் சக்தி உள்ளவன். இந்த மின்பரிலே ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று யா சாரியா அது சபல், யா சாரியா அது சபல், சாரியாவே சபல், மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள், மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள். சாரியா என்ற நபர் சபையில் இல்லை, அவர் இருக்கிறார் அப்பொழுது ஈரானில். திருத்தங்கள் நடக்கிறது மதீனாவில். மதீனாவுக்கும் ஈரானுக்கும் எத்தனை 1000 கிலோமீட்டர் என்று, எத்தனை 100 கிலோமீட்டர் என்று நீங்கள் தேடி பாருங்க. ஈரான் எங்க இருக்கிறது? மதீனா எங்க இருக்கிறது? சாரியா ஈரானில் இருக்கிறார். மலைப்பட்டம் கவனம் செலுத்துங்கள். முடித்தவுடன் சகாக்கள் கேட்டார்கள், சாரியா ஈரானிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து கொண்டிருக்கிறார், மதீனாவில் இருந்து கொண்டு சாரியாவை கூப்பிடுகிறீர்கள் என்ன? கண்ணியமானவர்களே, உமரவியார் சொன்னார்கள், சாரியா அங்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாரியாவுடைய படை எனக்கு உள்ளத்தில் உதிப்பு ஏற்பட்டது. உமரவியார்களுக்கு உள்ளத்தில் உதிப்பு ஏற்படும், பெருமத்தில் மூழ்கம், உள்ளத்தில் உதிப்பு ஏற்படக்கூடிய மனிதர் உமர் என்று நபியோடு சார்ந்து பகிர்ந்திருக்கிறார்கள். பின்னால் நடக்க இருக்கின்ற சில விடயங்கள் உள்ளத்தில் உதிப்பாக உதிக்கும், அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை செய்கின்ற தகமை திறமை அல்லாஹ் உமருக்கு கொடுத்திருக்கிறான். உள்ளத்தில் உதிப்பு ஏற்பட்டது. உடனே இங்கிருந்து சாரியாவுக்கு டெலிபோன் பண்ணினேன் என்ற வார்த்தை அங்கு வரவில்லை. டெலிபோனுக்கு அரபியிலே சொல்வார்கள், டெலிபோன் கோலுக்கு டெலிபோனுக்கும் சொல்வார்கள் ஹாசிஸ். இந்த வார்த்தை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பாவிக்கப்பட்டு வருகிறது. ஏன் நவீன யுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டெலிபோனுக்கு அடிப்படையான மொழி அரபியிலே ஹாசிஸ் என்று அந்த யுகத்திலிருந்து பாவிக்கப்பட்ட வார்த்தை. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், சாரியாவுக்கு சொன்னேன், மலைப்பக்கம் இருந்து எதிரிகள் உன்னை சாத்த முயற்சிக்கிறார்கள், படையை நீ அங்கே கவனம் செலுத்தி மலைப்பக்கம் பார் என்று இங்கிருந்து தகவல் கொடுத்தேன். எந்த டெலிபோனால், எந்த மொழியினால், எந்த ஹேண்ட்போனால் பேசினார்கள். படையிலிருந்து செய்தி வருகிறது, அமீருல் மோமினின் இன்றைய நாள் இந்த நேரத்திலே எங்களை அமீர் ஈரானில் இருக்கின்றவரை பார்த்து மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னீர்களா? உங்களுடைய குரலை கேட்டோமே. அமீர் சொன்னார், காதுக்கு பக்கத்தில் வந்து டெலிபோன் எங்கு வைக்கிறோம், டெலிபோன் எங்கு வைத்து பேசுகிறோம், டெலிபோன் எங்கு குத்துகிறோம், காதுக்கு பக்கத்தில் வந்து உமர் ரதியல்லாஹு அவர்கள் எனக்கு மலைப்பக்கம் கவனம் செலுத்து என்று சொன்ன வார்த்தையை கேட்டது. உடனே படையை மலைப்பக்கம் கவனம் செலுத்த வைத்தேன், போரிலே வெற்றி கொண்டோம் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள் என்றால், எந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே எந்த டெலிபோனால் அந்த தொலைத்தொடர்பு ஏற்பட்டது? சாதனம் இல்லாமலும் தொலைத்தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாவினால் முடியும், ஈமான்தாரிகளால் முடியும். சிறுநீர் கழித்துவிட்டு கழுகாதவன் சொல்லித் தருகின்ற நவீன யுகம் அது சொர்க்கத்தை விட்டு திசை திருப்புகின்ற வழி. இது ஒரு உதாரணம். 3G என்று சொல்கிறோம், ஸ்கைப் என்று சொல்கிறோம், ஸ்கைப் என்று சொல்கிறோம், மேலே பார்த்துக் கொண்டு பேசுவது 3G, 4G, 4GS வந்துவிட்டது தொழில்நுட்பம். இது இல்லாமல் நல்லா தூரத்தில் இருக்கிற ஒரு காட்சியை காட்ட முடியுமா? முடியும். நமது சரித்திரம் அழிக்க முடியாத சரித்திரம். இஸ்ரா மியாராஜுடைய பயணம், பைத்துல் முக்கத்தஸ் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து புராக் என்ற வாகனத்திலே அல்லாஹ் அழைத்து இப்படிப்படி ஒரே இரவிலே பயணம் முடிந்து விட்டதாமே. இதற்குள் 2 தொழில்நுட்பங்களை விளக்கப்பட்டிருக்கிறது. கொண்டு சொன்னார்கள், நான் இரவு இங்கிருந்து பலஸ்தீன் சென்றேன். யார் சொல்கிறார்கள்? நபி அவர்கள். ஜெட் இருந்ததா, ராக்கெட் இருந்ததா, கனரக விமானங்கள் இருந்தனவா? இல்லை. ஒரே இரவிலே மக்காவில் இருந்து பலஸ்தீன்ல இருந்து இவ்வளவு கோடிக்கணக்கான அந்த அளவை அல்லாஹ் வைத்தவர் யாருக்கும் தெரியாது. தீர்வானத்துக்கு ஒரு அளவு சொல்லியிருக்கலாம், ஆனா சித்திரத்தில் முன்தகா வரைக்கும் சென்று வந்தேன் என்று சொன்னவுடன் நயவஞ்சகர்கள் யூதர்கள் முனாபிக்குகள் பரிகாசம் செய்தார்கள். என்ன இது முடியுமா? முறையிடவில்லை. இன்றிருந்து பலஸ்தீன் ஜெருசலம் பைத்துல்மக்கதீஸ் அங்கிருந்து புராக் அல்லாவை சந்திக்காராம் வந்தாராம். என்ன இது கட்டுக்கதை? கேவலம் கேவலப்படுத்த நினைத்தார்கள். இப்பொழுது ஒரு ஒரு பத்திரிகையாளரை ஒரு வரலாற்று ஆசிரியரை நபியை கேட்டுகிறான் அனுப்புகிறார்கள். துறை சார்ந்த ஒருவரை வரலாறு படித்தவரை பைத்துல் மக்கதீஸை ஏற்கனவே கண்டு வந்தவரை கேட்டுகிறான் அனுப்பினார்கள். அறிவர்கள் போனார்கள். அங்கு பைத்துல் மக்கதீஸிலே வரலாற்றை விரிவாக செல்லவில்லை. தொழில்நுட்பம் நவீன கருவிகள் இல்லாமலும் அல்லாவினால் செயல்படுத்த முடியும். விஞ்ஞானத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சக்தியை விட மேலே கொண்டு போக முடியாது என்பதற்கு தான் சான்று. வந்தார் உட்கார்ந்தார் பேட்டி காண்பதற்கு. நபியவர்கள் போனது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து விட்டு வந்து அது போன்ற ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு மெத்தீர்வதற்கு போகவில்லை. ஒரு ஆர்கிடெக்டர் அல்ல, ஒரு இன்ஜினியர் அல்ல, அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். நபியவர்கள் போன நோக்கம் அல்லாவை சந்திக்க வேண்டும், அங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது. பைத்துல் மக்கதீஸை அவர்கள் பார்க்கவில்லை, சுற்றி தெரியவில்லை, சுற்றுலா செல்லவில்லை. போனார்கள், வந்தார்கள். கேட்டு காண்பவர் உட்கார்ந்தார். அவர் பைத்துல் மக்கதீஸ் தெரிந்தவர், கண்டவர். கேட்டார், நீங்கள் போனீர்களா? நான் போனேன். போனேன். பைத்துல் மக்கதீஸை வர்ணிக்க முடியுமா? எப்படி அளவு, எப்படி நிறம், எப்படி தூணப்படி, என்ன நிறம், எவ்வளவு பரப்பளவு, வர்ணனை, நேரடி வர்ணனை முடியுமா? நபியவர்கள் அழைக்க போனார்கள். போன் கொண்டு போனார்களா போட்டோ எடுக்க? வீடியோ கொண்டு போனார்களா வீடியோ பண்ண? இல்லை, போனதை நிரூபிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உட்கார்ந்தார்கள் நபியவர்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள். என்னால் பதிலளிக்க முடியும், என்னை என்னால் உண்மைப்படுத்த முடியும், இந்த பொய்யை இவனுடைய பொய்யை நிரூபிக்க முடியும் என்று உட்கார்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சொல்ல முடியாது, மனிதன் அடிப்படையில் முடியாது, காணவில்லை, கண்டார்கள் அதை வர்ணிக்க முடியாது, முன்வாசலை மாத்திரம் வர்ணிக்கலாம். அப்படியே பைத்துல் மக்கதீஸை அல்லாஹ் முன்னால் காட்சிப்படுத்தினான். எந்த 3G-ஆல், எந்த 4G-ஆல், எந்த இன்டர்நெட்டால், எந்த வாட்ஸ்அப்பால், எந்த வைபரால், எந்த டெங்கோவால், எந்த பிகோவால், எந்த ஈமோவால், எந்த லைனால், இதற்கு அடிமையாகி மனித தன்மை இழக்கிறோமே. கேவலம் என்னுடைய வாதியும் இல்லாத காலத்தில் பைத்துல் மக்கதீஸை வரவிட்டார்கள், திகைத்து போனான். நிச்சயம் முஹம்மத் சென்று வந்திருக்கிறார் என்று சான்று பகன்றான். எந்த தொழில்நுட்பத்தால் அந்த ஸ்கிரீனிலே அந்த காட்சி ஒளிபரப்பப்பட்டது? எந்த எந்த ப்ரொஜெக்டர் காட்டப்பட்டது? இல்லாமலும் முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹுவை கேட்டு சொல்லப்படுகிறது, இங்கு மைக் கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டால் என்ன நடக்கிறது என்று என்னுடைய பிரசங்கத்துக்கு சான்றாக அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்துவிட்டான். மைக்கும் உங்களை விட பிரசங்கமானது, உங்களுக்கு அதை விட சத்தமாக பேசும் திறமை இருக்கிறது என்று மனிதனுக்கு இருக்கிறது. அதுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் ஒரு சத்தம் போட்டு பேசுவார்களாம், அறிவிப்பு செய்வார்களாம். 7-8 miles கேட்குமா? 7-8 miles. மைக் இல்லாமலும் மைக் போன்ற குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சாதனங்களுக்கு அடிமையாக வேண்டாம் என்பதை கிடையாது. சரி, சாதனங்கள் இது ஒரு காரணம். எப்படி மலரை சாதனத்தை பற்றி குரான் இல்லாமல் சொல்லப்பொழுது புவநதி ஹலக்கலக்கும் மாஃபில்லா, பூமியில் இருக்கின்ற அனைத்து வசதிகளையும் உங்களுக்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உங்களுக்கு தான், நீங்கள் அவைகளுக்கல்ல, அவைகள் உங்களுக்கு. நீங்கள் வாகனத்தை ஓட்டுகின்றவர் வாகனத்துக்கு கட்டுப்பட்டால் விபத்து ஏற்படும். கட்டுப்பாட்டை மீறி மோதியதால் இருவர் பலி, கட்டுப்பாட்டை மீறி மோதியதால் மாவை உட்பட 5 பேர் பலி. கட்டுப்பாட்டை மீறுகின்ற பொழுது உங்களுக்கு உயிர் ஆபத்து. துனியாவுடைய ஒவ்வொன்றும் அப்படித்தான், உங்களை ஜெயிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு கேவலம். ஈமான்தாரிகளே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படுகிறது, ஆனா கருத்தை சிந்திக்கவில்லை. ஆனும் சொல்லிவிட்டு போகிற சூராபாத்தியாவுக்கு சிந்திக்கவில்லை. தாய்வழி ஆமனும் ஈமான்தாரிகளே, ஏன்னா ஒவ்வொரு ஜும்மாவிலும் வந்த சூறாவை நபியவர்களுக்கு எல்லாம் சேர்ந்திருக்கிறதான். நவீன சாதனங்கள் பின்னால் வரும், அவைகள் உங்களை அல்லாவை விட்டு செய்திருக்க வேண்டாம் என்று எப்பிருந்தோ அல்லாஹ் குத்தி சொல்கிறான். உங்களை பராத்தாக்க வேண்டாம், உங்களை பிஸியாக்க வேண்டாம், உங்களை கவனத்தை செலுத்த வேண்டாம். அங்காலுக்கும் உங்களுடைய சாதனங்கள் பொருட்கள், அது வாகனமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அது போனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஐபாடாக இருக்கலாம், செப்பாக இருக்கலாம், MP3 இருக்கலாம், MP4 இருக்கலாம், MP5 இருக்கலாம். எந்த சாதனமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். சும்மா பயானில் உட்கார்ந்து கொண்டே பேஸ்புக்கிலே செக் பண்ண வேண்டாம். குர்ஆன் சும்மா பயான் இருந்து கொண்டே டவுன்லோட் பண்ண வேண்டாம், அப்லோட் பண்ண வேண்டாம். சும்மா பயானில் இருந்து கொண்டே மெசேஜ்களை அந்த மூலையிலும் இந்த மூலையிலும் இருந்து கொண்டு இரண்டு நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். லா துல்ஹிக்கும், இங்கே யாரும் செய்யவில்லை, செய்கிறார்கள் சிலர், சொல்லிக்காதீர்கள். கண்ணியமானவர்களே, சாதனங்கள் அல்லாஹ்வை விட்டு திசை திருப்புகின்ற பொழுது என்ன நடக்கும்? உமையஃபல் ஸாலிக், துனியாவுடைய வசதிகளையும் சாதனங்களையும் பிள்ளை குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு புறம்பாக பாவிக்கின்றவர்கள் உலகத்திலே நஷ்டவாளிகள் என்றால் இவர்கள் தான் என்று அடித்துச் சொல்கிறான் உறுதியாக அல்லாஹ். சாதனத்தின் மூலம் நஷ்டமடைந்து நாம் வியர்வை வடித்து, நாம் பசியோடு இருந்து, நாம் குடும்பத்தை பிரிந்து, வருடக்கணக்கிலே வெளிநாட்டில் இருந்து வாங்கிய லேப்டாப்பால், கம்ப்யூட்டரால் போனால் நாம் நரகம் போவது புத்திசாலித்தனமா? யார் செய்கிறார்களோ, சாதனத்தை உயர்த்தி தீனை தாழ்த்துகிறார்களோ நஷ்டவாளிகள், நஷ்டவாளிகள். எனவே கண்ணியமானவர்களே, இப்பொழுது சாதனங்களுடைய லாபங்கள் இல்லாமல் இல்லை, அதை சொல்லவே இல்லை. எத்தனையோ இலகுவான விடயங்கள், இலகு சுருக்கம், குறுகிய நேரம் தீனுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது. அது நோக்கம் இல்லாவிட்டாலும் செய்திகளை பரிமாறுவதற்கு, அறிமுகமாய்க் கொள்வதற்கு, எங்கோ இருக்கின்றவரோடு உரையாடுவதற்கு, வெளிநாட்டில் 5 வருடமாக இருக்கின்ற மகனோடு பார்த்து கொண்டு உரையாடலாம், வெளிநாட்டில் 6, 7, 10 வருடங்களாக இருக்கின்ற கணவரோடு பார்த்து கொண்டு உரையாடலாம், அவரும் பிள்ளைகளை பார்க்கலாம். மையத்தில் விழுந்தாலும் மையத்தையும் காட்டுகிறார்கள். முடியுமா முடியாதா என்பது வேறு கருத்து விடயம். ஆனால் காட்டுகிறோம், அங்கிட்டு கொண்டு வர முடியாது, முயற்சித்தோம், ஆனால் அதை காட்டுகின்ற அளவுக்கு நமக்கு இந்த சாதனம் உதவுகிறது, நல்லபடியும். ஆனால் கண்ணியமானவர்களே, கெடுதிகள் தான் அதிகம், சீர்கேடுகள் தான் அதிகம். ஒவ்வொரு துறையினருக்கும் ஆபத்து, ஒவ்வொரு துறையினருக்கும் ஆபத்து. நவீனம் என்றாலே அதற்குள் ஆபத்து மறைந்திருக்கிறது. நவீனம் ஆபத்து, நவீனத்தின் வெளிரங்கம் அழகு, வெளிரங்கம் சுத்தம், வெளிரங்கம் நறுமணம், உள்ளே நாற்றம், உள்ளே ஆபத்து. நவீனத்தில் அப்படித்தான். இந்த காலத்திலே கண்ணியமானவர்களை சாப்பாட்டில் பிரதானமாக பாதிக்கப்பட்ட உணவுதான் ஈச்சம்பழம். ஈச்சம்பழத்தை நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது சர்க்கரை வியாதி வருகிறது என்று கேள்விப்படுகிறோம். இன்றைய காலத்து அறிஞர்களுடைய வைத்திய கருத்து என்ன? சர்க்கரை இருக்கிறது, சர்க்கரை வியாதி இருக்கிறது. சீனி கலந்த பழத்தில் இருக்கிறது, அது சந்தேகம் இல்லை. ஆனால் தூய்மையான ஐட்டம்பளமா இருந்தாலும் வைத்தியத்துக்கின்ற ஒரு வகையான ஐட்டம்பளம் இருக்கிறது. மற்ற ஐட்டம்பளங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது நமது சர்க்கரை வீதம் ஏறுகிறது. ஆனால் சகாபாக்களில் வரலாறுகளிலே சர்க்கரை வியாதி ஏற்பட்ட ஒரு சகாபியுடைய நிகழ்வும் எங்களுடைய குறுகிய அறிவுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? நவீனம் இல்லாத காலம், நவீன வாகனம் இல்லாத காலம், நவீன சாதனம் இல்லாத காலம், கழுதையிலும் கோவேறு கழுதையிலும் குதிரையிலும் வியர்வை வடித்து வடித்து பயணித்த காலம், ஒரு நோயும் கிடையாது. கென்சர் என்று கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா? சகாபாக்குடைய காலத்தில் அல்சர் என்று கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா? வைரஸ்களுடைய பெயரை கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா? ஜிகா வைரஸ் என்ற ஒரு புதிய வைரஸ், ஒவ்வொரு நாளும் வைரஸ் தான். கண்ணியமானவர்களே, நவீனத்தால் தான் நமக்கு நமது நோய்களில் 90% நவீனத்தால். கோழியை மேய விட்டு ஓடி பிரிய விட்டு அங்கிங்கு ஓடி பிரிந்து வளர்கின்ற நாட்டு கோழிக்கும் ஒரே இடத்திலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியது போன்று ஒரே இடத்திலே படுக்க போட்டு சீனி போடுகின்ற பொய்லர் கோழிக்கும் வித்தியாசம். நாட்டுக்கோழி வேகுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆபத்து கிடையாது, டேஸ்டாக இருக்கும். பாய்லர் 10 நிமிடத்தில் கரையாகிவிடும், 3 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்து விடலாம். ஆபத்து, ஆபத்து, நவீனம் ஆபத்து. நவீன வாகனம், விமானம், கண்ணியமானவர்களே, எல்லாவற்றிலும் அந்த ஏர் கண்டிஷன் உடலுக்கு நல்லதா? மனுஷியால கணக்கில் இருப்பதற்கு நவீனத்துக்கு ஆபத்து மறைந்திருக்கிறது. சாதிக்கலாம், அடிமையாக வேண்டாம். இவரது கை சொலை பேசி இதை மாத்திரம் பேசினாலே நேரம் முடிந்துவிடும். சாதனங்கள், தொலைபேசியால் சிலர்கள் அதை வர்ணிப்பார்கள், பொருத்தமான வர்ணனையாகவும் எடுக்கலாம், சொல்லை பேசி, சொல்லை பேசி, சொல்லையானது எந்த அளவு கேவலம், எந்த அளவு கண்ணியமானவர்களே. இந்த இதற்கு நான் ஒப்பிடவில்லை. ஒரு ஆயத்தோடு நான் இதை சைக்கிளை செய்கிறேன். சத்தியம் ஒன்று இருக்கிறது, நேரடியாக சத்திய செய்கின்ற தகமையில் நாம் இல்லை. இமாம்களுடைய சஹாபாக்களுடைய கருத்தை மதிக்கின்ற குலமாக்களாக நாம் இருக்க வேண்டும். சத்தி அல்ல, இஷாரா என்று சொல்வார்கள். இஷாரா என்றால் நியாயத்தில் எதுவும் சுட்டி காட்டப்படுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது. அது ஒன்றுதான் ஒரு ஆயத்தில் இருக்கிறது. ஞாபகத்தை விட்டும் திசை திரும்பி, வலிகட்டு திசை திரும்பி உதாசீனமாக கொடுபோக்காக இருப்பாரோ அவருக்கு நாம் ஒரு சைத்தானை சாட்டுவோம். அந்த சைத்தான் எங்கும் அவரை விட்டு பிரிய மாட்டான். அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இந்த மொபைல் போனை எடுக்கலாம் என்பது என்னுடைய பணிவான ஒரு சுட்டிக்காட்டும் கருத்து. ஏற்கனவே ரத்தத்தில் ஒருவன் ஓடுகிறான், அவனை சொல்லவில்லை இங்கே நபியவர்கள். மேலதிகமான ஒரு சைத்தான், ஒரு சைத்தானை சாட்டுவோம் எங்கும் பிரிய மாட்டான். அச்சிலும் பிரிய மாட்டான், மல செலகூடத்திலும் பிரிய மாட்டான். இங்கே மலம் கழித்துக் கொண்டும் கேட்டீங்க வைக்கும். கேவலம் 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 கொமடில் உட்கார்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து ஒருவர் நினைத்த போட்டோவை நான் பார்த்தேன். அவருடைய மறைவிடங்கள் எடுக்கவில்லை, கொமடில் இருக்கிறான். எப்படி கேவலம்? அந்த தொழிலத்துக்குள்ளும் பிரியாத சைத்தானாக, குட்டி சைத்தானாக மாறி இருக்கிற இந்த டேன்போன். சிறந்த உதாரணம் தானே, நான் ஆதாரமும் காட்டிவிட்டேன். யார் எவர் என்று நான் சொல்லவில்லை. ஒருவன் எனக்குத்தான் அனுப்பவில்லை, ஒரு குரூப்பில் அனுப்பினான். மலம் கழித்துக் கொண்டிருக்கிறான், போனோடு செல்ஃபி போட்டோ எடுக்கிறான். செல்ஃபி என்றால் மூத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கும், செல்ஃபி என்றால் அவரை போட்டோ பிடித்துக் கொள்வது, சுயமாக போட்டோ எடுப்பது. நான் பேசுவது ஊர்ஜிதமாக, நவீன யுகத்தில் ஊர்ஜிதமாக ஆகவில்லையா? கொமடிலும் பிரியாத கேட்டான். மலக்குமார் கூட மனசல கூடத்துக்குள் வருவதில்லையாம். நன்மை செய்து எழுதுகின்ற மலக்குமார்கள் ஏன்? அவன் மறைவிடத்தை திறக்கிறான், அவன் மலங்களிக்கிறான், அவனுடைய மறைவிடத்தை பார்க்க எங்களுக்கும் அனுமதி இல்லை என்று மலக்குமார்கள் கூட வெளியளிப்பார்களாம். வெளியே வந்தவுடன் முகத்தை பிள்ளை முடிக்கின்ற பொழுது தாய்க்கு தெரியும், பிள்ளைக்கு மலம் முடுக்குகிறதா, பிள்ளைக்கு களம் முடுக்குகிறதா, பிள்ளைக்கு பால் சேவையா என்று. அதுபோன்று முழிக்கின்ற மொழியிலே மலக்குமார்கள் கண்டுகொள்வார்கள். உள்ளே போனவன் மலங்களித்தானா, சிக்கல் குடித்தானா என்று. உள்ளே போனவன் வேறு வேலைக்கு சென்றானா என்று முகத்தை வைத்துள்ள அடையாளம் காட்டி விடுவான். நன்மை செய்து எழுதுவார்கள். அங்கு மலக்குமாரே வருவதில்லை, ஆனால் சைத்தானுடைய கெஸ்ட் ஹவுஸ் அங்கே. இந்த சைத்தானோடுதான் சைத்தானுடைய சகா உள்ளே போகிறார். அந்த அளவு கேவலமான ஒரு கருவியாக மாறிவிட்டது. நான் சாதாரணமாக பேசி நடைமுறை உள்ள விடயங்களை சொட்டிக்கொள்கிறேன். விரிவாக பேசினால் அலையங்கம் பெரியது, பல மனசாலங்கள் பேச முடியும். காலையில் எழும்புகிறோம், நபியவர்கள் எப்படி எழும்பினார்கள், என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள், நாம் என்ன செய்கிறோம். நபியவர்கள் எழுந்தவுடன் உட்காடுவார்கள், கண்ணை கசக்குவார்கள், அதை செய்கிறோம். சுண்ணத் எத்தனை பேர் கசக்கினோம்? கண் கசக்குவது சுண்ணத். எத்தனை பேருக்கு சுண்ணத் தெரியும்? அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலகி நசூர் என்று எதுவா ஓதுவார்கள். அதுக்கு பின்னா எடுப்பார்கள் என்ன? மிஸ்வாக்கு எடுப்பார்கள். மிஸ்வாக்கு பதிலாக இன்று எதை எடுக்கிறோம்? மிஸ்வாக்கு எடுத்து பல் துளக்க வேண்டிய நாம் எத்தனை மெசேஜ் வந்திருக்கிறது, எத்தனை மிஸ்கோல், எத்தனை இன்வைட். இன்வைட் என்ற சரியான அழைப்புகள் அல்ல, அவரை ஃப்ரெண்ட் ஆக்குவதற்குரிய அழைப்பு. பல் துளக்கவில்லை. தாயாக இருந்தால் கோப்பி வருகிறது, டீ வருகிறது, மனைவியாக இருந்தால் மனைவி ஏதோ பானம் கொண்டு வந்து வைக்கிறார். மிஸ்வாக்கை சுத்தமாக குடிக்க வேண்டியவர் அந்த மலசலத்தையும் அடக்கிக் கொண்டு இதைத்தான் தூக்குகிறார். தூக்கத்தில் விழித்தார், பக்கத்தில் உறங்கி இருந்த குழந்தை கட்டிலிருந்து வழுகி கீழே விழுந்து அந்த பிள்ளையுடைய தலையில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருடைய தூக்கத்தில் நிகழ்ப்பார், அந்த குழந்தை விழுந்ததும் தெரியாது, அழுதும் தெரியாது. நடைமுறை உதாரணம். தூக்கத்தில் இரவு ஒரு மணிக்கு விழிப்பு வருகிறது, பக்கத்தில் குழந்தை தூங்குகிறதா என்று பார்க்க வேண்டியவன் போனை தேடி பார்க்கிறான், போனை தேடுகிறான். அப்படியான காலம், கம்ப்யூட்டருக்கு முன்னால் கேம் விளையாடி கொண்டும் ஏதேதோ பார்த்துக் கொண்டும் மூழ்கி இருக்கிறார் தாய். மனைவி பிள்ளை வெளியே சென்று சாற்றையில் விழுந்து சாக்கடையிலே உருண்டு பிறல்கிறது. அவர் போன் எடுத்துக்கொண்டு ஏதோ பார்த்துக் கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கிறார். பிள்ளையை சாக்கடையில் தள்ளிவிட்டு லேப்டாப்பை மடியில் வைக்கின்ற காலம், பிள்ளையை காணில் போட்டுவிட்டு லேப்டாப்பை பிள்ளை போன்று நெஞ்சோடு அணைக்கின்ற காலம், கேவலமான காலமா கண்ணியமான காலமா முடிவெடுப்போம். இதில் மூழ்கியவர்களுக்கு இந்த பயான் எலஜிக் அஜீரணம். உங்களுக்கு அஜீரணம் என்றால் எங்களுக்கு இங்கே பூச முடியாது, சொல்லித்தான் ஆகும். இந்த பைத்தியம் பிடித்தவர்களுக்கு இந்த பயான் கசப்பாகத்தான் இருக்கும். செப்ளட் மாத்திரை கசப்பு தான், விழுங்கினால் சுகம், இல்லாவிட்டால் ஆபரேஷன். கண்ணியமானவர்களே, இப்படி சமூக சீர்கேட்டை படுத்துகின்ற காலம். ஏய், நான் வேலைக்கு போக வேண்டும் அப்பா, அரை மணித்தியாலும் 5 நிமிடம் அரை மணித்தாலும் பின்னால் நோப்பை போட்டு விடுவார்கள். ஒரு டீயை ஊற்றிட்டா என்று கணவன் கேட்கிறார். யாரும் என்னை தவறாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்கப்பா, நாடகத்துடைய கடைசி துண்டு என்று அதற்கு முன்னால் கணவனை விட சீரியை மதிக்கின்ற காலம். இரத்தம் படித்து வியர்வை படித்து சாய்ந்து பசியை பொறுத்து சம்பாதித்து தருகின்ற அந்த கணவனுடைய பணத்தில் வாங்கிய டிவி, சம்பாதித்து டிவி வாங்குங்கள் என்று சொல்லவில்லை. அது உங்களுக்கே தெரியும், வாங்க வேண்டுமா முடியாதா கூடாதா என்று நான் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்துக் கொடுத்த பணத்தில் வாங்கிய கருவியை, லேப்டாப்பை, கம்ப்யூட்டரை பார்த்துக் கொண்டு உங்களுக்கே டிவி தராத மனைவி என்றால், மனைவி உங்களுக்கு கட்டுப்படுகிறாரா அதற்கு கட்டுப்படுகிறாரா? கேவலமான காலம் இல்லையா? இது நடைமுறை சாத்தியத்தில் பெரும்பால் நடக்கின்ற உதாரணங்கள். சரி, ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து. நான் இதை பெரிய தலைப்பில் பேச வேண்டுமானால் படுகின்றபடி அன்றாடு நடக்கின்றதை பேசிச் செல்கிறேன். இப்பொழுது நான் பேச போவது கோடை பற்றி எந்த அளவு சொல்லிவிட்டேன். சுற்றி உள்ளவர்களுக்கு அவரவர்கள் பற்றி மாய்ந்தது தெரியும், திரும்பிக் கொள்வார்கள். இப்ப சோசியல் மீடியாவை பற்றி ஒரு சில நிமிடங்கள். இன்று உலகத்திலே முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய மீடியான்னு சொன்னால், சொந்த பிள்ளையுடைய, சொந்த கணவனுடைய, சொந்த பெற்றோருடைய, சொந்த சகோதர சகோதரிகளுடைய முகத்தை பார்ப்பதை விட கூடுதலாக நாம் பார்ப்பது பேஸ்புக். சொந்த பிள்ளையை கூட ஒரு நாளைக்கு அத்தனை தடவை பார்ப்பது கிடையாது, கொஞ்சுவது கிடையாது. பேஸ்புக் இந்த முக புத்தகம், இதைத்தான் அதிகம் பார்க்கிறோம். தூக்கம் விழித்தாலும் இதை பார்த்துவிட்டு தான் அடுத்த தூக்கம். இதற்கு வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று 12 வயது பேஸ்புக்கு, சுதந்திர தினத்தன்று 12 வயது பேர்து, 2004ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட வரலாறை பலர் பலவாறு பேசினாலும், ஒரு நம்பத்தகுந்த ஒரு நூலாசிரியருடைய அரபு நூலிலே பார்த்தேன், மிக கேவலமான பின்னணி கொண்டதுதான் இந்த பேஸ்புக். மிக கேவலமான பின்னணி கொண்டது பேஸ்புக். பேஸ்புக்கின் அடிப்படையே அல்லாஹ்வுக்கு மாற்றம். அதை வைத்து தீன் செய்கிறோம், தாவா செய்கிறோம். அந்த தீனோடும் தாவாவோடும் மாத்திரம் நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு கண்ணியம். தீன் என்ற பெயரில் நீங்கள் சாந்தோண்டித்தனமான வேலைகள் செய்தால், தீனோடு சேர்த்து தீனையும் தேடினால் உங்களுக்கு குழப்பம் வரும். என்னவரா தெரியுமா? 2 பேர் எழுத்தில் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய கட்டம் கண்ணியமாக்க வேண்டும். 2 பேர் உயிர் பிரியா காதலன் காதலி. அந்த காலத்தில் அந்த கதவிற்கு 100 வருடம் அல்ல காலம். இருவர் நெருங்கி பழகினார்கள், குறுகிய கால உறவு. ஏதோ அவர் இருவரில் ஒருவரிடம் இருவரிடம் சாதனம் இல்லை, அதை டெலிபோன் இருந்ததை நம்மளிடம் மிஸ் ஆக்கி விட்டார்கள். தொடர்பு கொள்வதற்கான இலக்கமோ முகவரியோ இல்லாமல் இரண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டார்கள் யதார்த்தமாக. இப்போது தேட முடியவில்லை, அடையாளம் சொல்ல முடியவில்லை. போட்டோவும் கிடையாது, நம்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காதலன் இட்டு பிடித்து காதலியை தேடி தேடி அலைகிறான். அரபியில் ஒரு கதை இருக்கிறது, லைலா மஜ்னூன் என்று. அந்த மஜ்னூனே தோத்து விடுவான் அந்த அளவலைந்தான். இப்பொழுது தன்னுடைய காதலியை கண்டுபிடிப்பதற்கு இப்படியான துறையில் ஈடுபடுபவர்கள் கண்டுபிடிப்பேன். என்னுடைய சுயகருத்து அல்ல, நான் ஒரு நூலில் பார்த்து பேசுகிறேன். இதற்கு மாற்ற கட்சிகளும் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒன்று பல விடயங்களுக்கு உருவாக்கப்பட்டது. இன்னும் சிலர் அறிவு சார்ந்தவர்கள் எழுதுவார்கள், அது புக்கிங் பேர் வந்திருக்கிறது, அது புத்தகம் என்ற ஒரு வார்த்தையை வந்திருக்கிறது. எனவே படிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்துக்காக வேண்டிதான் திறக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறோம், அதுவே என்ன செய்கிறோம் தெரியும். இப்பொழுது இவர் தன்னுடைய காதலியை கண்டுபிடிக்க தொடர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பேஸ்புக். அடிப்படையே கேவலமான காதல் என்றால் அதில் எப்படி பறக்கத்து வரும்? இது முதல் அதனா இதை பார்த்தவர்கள் எல்லாரும் கெட்டவைகள் தான் பாதிக்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் கெட்டவைகள் நீங்கள் தேட தேவையில்லை. அது சொன்னார்கள் நபியவர்கள், வெளியே உங்களுடைய காலில் வந்து முத்தமிடும். அதுபோன்று பேஸ்புக்கிலே தேவையில்லாத போட்டோவும் வீடியோவும் வந்து முத்தமிடும். நீங்கள் மாறி முத்தம் கொடுத்தால், லைக் பண்ணினால் உங்களுடைய பயணம் நரகத்தை நோக்கி தொடரும். மன்னர்களே, இது ஆகக்கூடிய ஒரு சமூக சீர்கேடாக, சமூக நோயாக வளர்ந்து வருகிறது. இதை மாத்திரம் பேசினாலே சில நிமிடங்களை நாம் முடிக்கலாம். சொந்த பெயரை ஆங்கிலத்தில் எழுத தெரியாதவருக்கும் பேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறது. கையிலே வைக்க தெரியாது, விரலை மையிலே தொட்டு ரேகை அடையாளம் வைக்கின்ற அறிவுத்துறையில் அவ்வளவு பின்தங்கிய மனிதன் பேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கிறது. இன்று நாளை களிமாவோடு மரணிக்க வேண்டிய வயது பேஸ்புக்கில் இருக்கிறார். இன்னும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு தான் படிக்கிறார். புலமை பரீட்சை கூட எழுதவில்லை, பேஸ்புக்கில் இருக்கிறார். நமக்கு அந்த இலக்கு இருக்கிறது. எத்தனையோ அக்கவுண்டுகள், ஃபேக் அக்கவுண்டுகள், பொய்யான அக்கவுண்டுகள், அது விளையாட்டு. பொய்யான அக்கவுண்டுகள் சென்னை மாணவர்களே, ஒருவர் ஆதாரபூர்வமா முன்வைத்தார், கொலை நடந்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சபையிலே அவர் ஆதாரபூர்வமா முன்வைத்தார். வாப்பாவுடைய ரூமில் இருந்து கொண்டு, மகள் மகளுடைய ரூமில் இருந்து கொண்டு காதல் தொடர்பு நடக்கிறதாம். காதல் தொடர்பு எந்த அளவென்றால், முத்தி முத்தி இவருடைய அந்தரங்கங்களை எல்லாம் போட்டோ பிடிச்சு வீடியோ பிடிச்சு, ஆரம்பத்தில் முகத்தை காட்டவில்லை, குறுப்புகளை. எந்த அளவு காதல் வார்த்தைகளை பேச முடியுமோ, ஆபாச வார்த்தைகளை பேச முடியுமோ, பேசி முடித்து விட்டு இரண்டு பேரும் ஒரு திகதியை முடிவு செய்தார்களாம். இவ்வளவு காலமும் பேஸ்புக்கிலே ஃப்ரெண்ட் ஆகியிருந்தோம், இப்பொழுது நேரடியாக சந்திப்பது. எங்கிருக்கிறீர்கள், எங்கு சந்திக்கலாம்? சந்திக்க சென்றால், முன்னே சென்றவர் தந்தையாக இருந்தால், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற காதல் யார் தெரியுமா? அடுத்த ரூமில் இருந்து கெட்டிய மகள். தந்தையையும் மகளையும் விபச்சார சாயம் பூசுகின்றதுதான் இந்த பேசு. இது ஒன்று, ஏன் தந்தை தந்தையுடைய பெயரில் இல்லை, மகள் மகளுடைய பெயரில் இல்லை, வேறு பெயரில் இருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் என்றால் அந்த முகப்புக்கு போடுகின்ற அந்த படமும் இவர்களுடைய படம் அல்ல. யார் ஒரு படம் என் பொய் சித்திரப்பவன் படம் போடுவானா? போட மாட்டான். ஒரே இடத்துல இருக்கிறார்கள். இதுவரை தூரத்தில் இருந்து உன்னை ரசித்தேன், சித்தேவா உன்னை ரசிக்க, மகளை ரசிக்க கூப்பிட்ட பேஸ்புக் இது. எங்கிருக்கிறோம்? எத்தனை பேர் சகோதரியோடு கட்டி கொண்டிருக்கோம் தெரியுமா? எத்தனை பேர் சொந்த தங்கச்சியோடு லவ் பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்னை மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தையை தான் லவ் என்றால் அன்பு. தாய்க்கு காட்டும் பொழுது அது சுவர்க்கம், அது அந்நிய பெண்ணுக்கு காட்டும் பொழுது நரகம். லவ் என்றால் அது அன்புதான். அந்த வார்த்தையே கேவலமாக பார்க்கிறோம். லவ் என்றால் அன்பு. அது யூ என்று யாரை நோக்கி சொல்கிறோமோ அங்குதான் சுவர்க்க நரகம். தாயையும் தந்தையையும் மகளையும் கூட்டிக் கொடுக்கின்ற வேலை பார்க்கின்ற பேஸ்புக் தான் இந்த திரைக்காவிட்டால் கேவலம். உனக்கு பேஸ்புக் இல்லையா? அப்ப என்னோட கெஞ்சில் உனக்கு சேர முடியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஆயிருக்க வேண்டும் என்றால் முன்பு போன் நம்பர் கேட்பார்கள். உங்களை சந்தித்தேன், உங்களுக்கு நம்பர் இருக்கிறதா பேசிக் கொள்வதற்கு? இந்த ஏர்போர்ட்டில் சந்தித்தாலும், பசாரில் சந்தித்தாலும், எங்கு சந்தித்தாலும், எப்படி இருக்கிறதா? எப்படி எப்படி இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, அவ்வளவு கேளம் கிடைக்கின்ற ஏஎல் ரிசல்ட் வெளியாகியது. ஏஎல் ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. சிலர் எழுதுவதே செயலாகத்தான், என் கடை பார்த்து விட்டார் எழுத முன்னர். சிலர்கள் படித்து படித்து இரவு கூறாக படித்தும், என் பரீட்சை காலத்தில் மாத்திரம் படித்தும் செயலாக இருக்கிறார்கள். இதை விட்டு பார்த்தால், இந்த சாதனங்கள் நவீன மீடியாக்கள் ஒரு சாதனம். அது வாட்ஸ்அப், அது பேஸ்புக், எதுவாக இருந்தாலும் கிளாஸ் நடக்கிறது. கேட்டீங்க, புக்குள் வைத்துக் கொண்டு கேட்டீங்க, கிளாஸ் போக வேண்டும், டியூஷன் போக வேண்டும், கணித பாடம், கணித புத்தகத்தை எடுக்க மறந்து ஏதோ சிந்தனையில் தமிழ் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு கணித பாட டியூஷனுக்கு போவார். விஞ்ஞான பாடத்துக்கு ஜியோகிரபி புக்கை, புவியியல் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு விஞ்ஞான டியூஷனுக்கு போவார். ஆனால் எங்கு போவதாக இருந்தாலும், எத்தனை மணிக்கு போவதாக இருந்தாலும், எவ்வளவு தூக்க மயக்கமாக இருந்தாலும், எவ்வளவு பசியாக இருந்தாலும், எவ்வளவு சாய்ச்சதாக இருந்தாலும், எவ்வளவு நோயாக இருந்தாலும், போனை எடுக்க மறப்பாரா? புத்தகத்தை மாற்றி எடுத்து போகிறான் மாணவன், போனை மறக்க மாட்டான். போனை மறந்து வைத்து விட்டு வந்தேன் என்று சொல்பவர்கள் குறைவு. ஏன் கிடைத்ததே கிடையாது வெளியே, எனக்கு உடம்புக்கும் ஆபத்து, அவருடைய கதிர்வீச்சுகள் அதை நதிரி வாக்கு தேவையில்லை. ஈமானுக்கு ஆபத்து, அல்லாவை விட அதை கிளம்புகிறோம். ஒரு ஆபத்து வந்துவிட்டால் செருப்பின் வாழ இருந்தாலும் அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். ஒரு சிறிய சேவை ஏற்பட்டாலும், எனது கண்டத்தை தெரிந்து எனக்கு தெரிந்த மந்திரி யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த போலீஸ் யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த டிஐஜி யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த ஏதாவது சின்ன ஆபத்து இருக்கிற யாழ்லா மாட்டிவிட்டேன், யாழ்லா வாகனத்தில் இப்படி ஏற்பட்டுள்ளா, யாரும் இல்லையா அல்லா என்று துவா கேட்க வேண்டிய நம்முடைய ஈமான் உடனே போனை தூக்க வைக்கிறதா? ஈமானுக்கு ஆபத்து இந்த மொபைல் போன், இபாதத்துக்கு ஆபத்து. நான் சுருக்கமா வந்திருக்கேன், முடிக்க போகிறேன். எந்த அளவு இபாதத்துக்கு ஆபத்து என்று மஸ்ஜிதை சொல்லவே இல்லை. உலகத்தின் முதல் மக்கள் காபத்துல்லா சவால் செய்து கொண்டு இடையில் நின்று குடும்பமாக நின்று காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் செல்ஃபி நடக்கிறது. செல்ஃபி காபத்துல்லாவை கேவலப்படுத்துகிறது இந்த மொபைல் போன். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் குரூப் போட்டோ, ஒளி கண்டு விரட்டுகிறான், எல்லா என்கிறான், கல்லி என்கிறான், குரூப் போட்டோ அடித்துவிட்டான் பள்ளி வள்ளி. காபத்துல்லாவை விட்டு வைக்காத குட்டிக்கை தானே தான் தலைக்கு மேலால் வைத்து வணங்குகிறோம். பேசிக்கொண்டே போவேன் தலைப்பு நின்றது. குரான் எல்லாம் புளிஞ்சு புடித்து தரித்து சுரக்காமலே எத்தனை குரான் கருகி சாம்பலாகிவிட்டது, எரித்துவிட்டோம், கரையான எரித்துவிட்டது. சுரக்கம் சொந்த வாப்பாவுடைய பெயரில் 40 நாள் அடித்த யாசீனை கையில் அடித்து தொட்டு ஒரு யாசீன் கூட ஓதி யாவில் இந்த நன்மை எனக்கு தருவது போன தந்தைக்கும் கொடு என்று துவா கேட்க வேண்டியவர்கள் தன்னுடைய பணத்தில் அடித்த யாசீன் தான் அதை கூட தொட நேரம் இல்லாமல் போனை திருப்பிக் கொண்டிருக்கின்ற காலம். அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். மசீதுக்கு வருவோர் தஹியத்துல் மஸ்ஜித் செல்ல வேண்டும், மசீதுக்கு வருபவர் துவாவுக்கு ஈடுபட வேண்டும். அவரும் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நேரம் கிடைத்தாலும் போனைத்தான் உண்டுகிறார். சோதிக்க வேண்டாம் ஆசான்கள், டீச்சர்ஸ்மார்கள், ஆசிரியர்கள். நானும் ஒரு ஆசிரியன் தான், மார்க்கத்துறையில் சொல்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட 45 நிமிடங்களையும் 40 நிமிடங்களையும் 100 வீதம் பாடம் நடத்துகிறீர்களா? 10-15 நிமிடம் போனுக்கு எடுக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் எடுத்தால் 100 நாளைக்கு எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள்? நீங்கள் அமானுதமான ஆசிரியரா? இப்படி படித்துக் கொடுத்தால் உங்களுடைய மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கிடைக்குமா? அவர்களுக்கும் ஆபத்து, மாணவனுக்கும் ஆபத்து, ஆசான்களுக்கும் ஆபத்து, எல்லா இடத்திலும் ஆபத்து. இதற்கென இவனை பேசிக் கொண்டு போகலாம். இறுதியாக நான் முடிக்கிறேன். எல்லோரும் சம்பந்தப்பட்ட துறை, ஒரே 2 நிமிடம் முடிக்க போகிறேன். எல்லோரும் சம்பந்தப்பட்ட துறை, நமது பொருளாதாரத்துக்கு இது ஆபத்து. என்ன ஆபத்து? பெரிய போனை தூக்கி கொண்டு கெஷியரில் உட்கார்ந்து கொண்டு சொந்த கடையில் என்ன செய்கிறார்? வைபர் டவுன்லோட், வீடியோ கேம் விளையாடுகிறார். தலை முடி நரைத்து 5 பேர பிள்ளைகள், எத்தனையோ நோய், உட்கார்ந்து கொண்டு கெஷியரிலே வேலை செய்கிறார்களா? கஸ்டமரை கவனிப்போம் என்று இல்லாமல் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார். கோலியன் கொடுக்கிறான், 500 பேலன்ஸ் ஆருங்கள் என்று கேமுடைய இன்ட்ரெஸ்டில் இப்படியே எடுத்து 1000 ரூபாயை வைத்து விட்டு கேமே பார்த்துக்கொண்டு அந்த விளையாடி கொண்டு இந்த கேமே பார்த்துக்கொண்டு லொக்கரில் இருந்து 500 ரூபாயும் 20 ரூபாயும் கிட்டத்தட்ட ஒரே நேரம், 20 ரூபாய் கொடுக்க வேண்டியவர் 500 ரூபாயை கொடுக்கின்ற நிகழ்வும் நடந்திருக்கும். உதாரணத்தை மாற்ற வேண்டும், 20 ரூபாய் கொடுக்க வேண்டிய பேலன்ஸுக்கு 500 ரூபாய் காலை கொடுத்தாலும் கெஷியர் சீட்டில் இருக்கின்றவருக்கு விளங்காது. அவ்வளவு பைத்தியம். சாப்பிட்டுக் கொண்டும் சொல்லுங்கள், சொல்லுங்கள், போடு 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 என்று மனைவி கிட்ட மனைவி போட்டுக்கொண்டே இருந்தார். இவருக்கு கிழங்கு நஞ்சு, கிழங்கு சாப்பிடக்கூடாது, இவருக்கு தீர்வியாது. போன் பேசி பேசியே ஒரு 100-150 கிரேன் கிழங்கு சென்றவர் அசர் தொழுகைக்கு பின்னால் வைத்தியசாலையிலே அட்மிட் பண்ணப்படலாம், பட்டும் இருக்கலாம். கொச்சிக்காயை போஞ்சிக்காய் என்றும் கடிக்கலாம். மன்னிக்க வேண்டும், சட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு கேவலமானது. சாப்பாட்டை கூட ஒரு குடி சாப்பாட்டை நிம்மதியாக தின்ன விடாத குட்டிக்கை தான் இந்த மொபைல் போன். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நடந்திருக்கிறது. நீங்கள் இதை கோஷ்டி சிரிக்க வேண்டாம், நான் கவலையோடு பேசுகிறேன். மலச்சல கூடம் சென்று விப்பை மூட மறந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். காதல் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய சித்தை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். என் காதில் போன் சரியாக கழுகினாரோ தெரியாது. மன்னிக்க வேண்டும். இந்த அளவு கேவலம், கேவலம், கேவலம். ஓட்டிக்கொண்டு சில வாகன ஆக்சிடென்ட், உயிர் காப்பத்து, எல்லாவற்றுக்கும் ஆபத்து. மானத்துக்கு ஆபத்து, மரியாதைக்கு ஆபத்து, பிள்ளைக்கு ஆபத்து, எல்லாவற்றுக்கும் ஆபத்து. நல்லதுக்கு பாவிட்டால் சொன்னது போன்று கப்பல் தேவை தண்ணீருக்கல்ல, தண்ணீர் கப்பலுக்கு தேவை. கப்பலுக்குள் தண்ணீர் வராமல் பாதுகாத்தால் கப்பல் கரை சேரும். கப்பலுக்குள் தண்ணீர் வந்தால் கப்பல் அழிந்தாலும் மூழ்கும். இது போன்ற இந்த சாதனங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ லைட்டோ டெப்போ எதுவாக இருந்தாலும் அதற்குள் நாம் பாவிக்கிற கட்டுப்பாட்டோடு அது நமக்குள் போன்று விட்டால் நரகம் கேவலம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வஸ்துக்களை அந்தந்த அந்தத்திலே வைத்து நமது மனித கௌரவத்தை பாதுகாக்கிற நண்பர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. தலைமுடைய பாவங்களை மனிதருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதருவாயாக, உற்றவருடைய பாவங்களை மனிதருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனிதருவாயாக. எனவே உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, ஈமானியத்தான வாழ்க்கை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, உலக வஸ்துக்களை அற்பமாக கருதுகின்ற பக்குவத்தை தருவாயாக, உலகத்தை விட தீனை மதிக்கக்கூடியவர்களாகுவாயாக. அல்ல உலக வஸ்துக்களுக்கு எந்த அளவு அதற்குரிய நேரம் கொடுக்க வேண்டும் அந்த அளவு கொடுக்கும் பக்குவத்தை தருவாயாக. தீனை மறந்து உலக வசதிகளிலே மூழ்க வைத்து விடாதே அல்லாஹ். இவ்வளவு ஈருலக வாழ்க்கையை சீராக்குவாயாக, நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்குவாயாக. இந்த சாதனங்களினுடைய எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதே அல்லாஹ், கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், எங்களுடைய கௌரவங்களை பாதுகாத்து அல்லாஹ், எங்களை யார் யாரும் ஹயாத்துறதுக்கு தேவைகள் நிறைவேற்றிய அல்லாஹ், எங்களுடைய ஈமானை வலுப்படுத்திய அல்லாஹ், எங்களுடைய கௌரவமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், எங்களுடைய நோய் நம்பளங்களை போக்கி வை அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபிராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை கபரை சொருக்க பூங்காவாக்கிய அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடிய அல்லாஹ், பாவங்களை நன்மைகளாக மாற்றிக்கூடிய அல்லாஹ், ஒளிமயமான வாழ்க்கையை நசீபாக்கிய அல்லாஹ், எமது வாழ்க்கையும் இறுதி மூச்சு களிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை உறுதியாக தெளிவாக மொழிந்தவர்களாக, உண்மையான மூமின்களாக நமது உயிர் பெரிய கிருபை செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். I know it's hard to